அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 14 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை. தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் நேற்றைய கடிதத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று பதிலளித்துள்ளார். இது குறித்து ஒரு செய்தி. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் செயலாளர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் ஆகியோர் அந்த பதவியில் செயல்படுவதை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடை செய்திருப்பது குறித்த தகவல். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மலையக பகுதியில் இருக்கும் தமிழர்கள் இன்ற தேர்தல் குறித்து என்ன நினைக்கிறார்கள், அவர்களுடைய அபிலாஷைகள் என்ன என்பது குறித்து ஒரு பெட்டகம்.
இன்னைக்கு ஓட்டு மட்டும் எங்க ஓட்டு வேணும், அந்த உரிமையை மட்டும் கேட்கறாங்க, எங்களுக்கு போடுங்க செஞ்சு தரணும். இதுக்கு மேலாம் கொடுத்து கொடுத்து தானே பார்த்தேன், எதுவுமே செய்யலையே கவர்மெண்ட்ல.
சென்னை பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் துறையின் தலைவராக இருந்த பேராசிரியர் ராமு மணிவண்ணன் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது குறித்து ஒரு செவ்வி.
பல துறைகளில் மாணவர்களுக்கு எதிராக நடந்த ஒரு அந்த ஒரு அடக்குமுறைக்கு ஒரு எதிர்ப்பு குரலாகவும் நின்றதால் அடுத்த நாளே நான் பதவியிறக்கம் செய்யப்பட்டேன்.
இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் நடந்து கொண்ட விதத்திற்காக அந்நாட்டு பிரதமர் ஷின்ஷோ அபே வருத்தம் தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன.
லண்டன் பிபிசி தமிழிசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் இளையதம்பி தயானந்தா மற்றும் விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
அரை நூற்றாண்டிற்கும் மேற்பட்ட காலத்தின் பின்னர் அமெரிக்கா தனது தூதுவர் ஆலயத்தை கியூபாவில் திறந்து வைத்திருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா தனது தூதுவர் ஆலயத்தை கியூபாவில் மூடியது. 1961 ஆண்டு கியூபாவில் அமெரிக்க தூதுவர் ஆலயம் மூடப்பட்ட வேளையில் அமெரிக்க கொடியை இறக்கிய தற்போது ஓய்வு பெற்ற 3 கடற்படை அதிகாரிகள் கியூப தேசிய கீதம் இசைக்க அமெரிக்க கொடியை மீண்டும் இன்று அங்கு ஏற்றினார்கள். நிகழ்வில் பங்கேற்ற அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஜோன் கெரி வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இது என தெரிவித்தார். ஃபிடல் காஸ்ட்ரோவின் புரட்சியை அடுத்து இரு நாடுகளுக்குமான ராஜதந்திர உறவுகள் முடிவடைந்தன. இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மீண்டும் உருவாக்குவதற்கான ஒப்புதலை அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவும் கியூப அதிபர் ரவுஃப் காஸ்ட்ரோவும் கடந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த உடன்பாட்டின் பின்னர் கியூபா மீது விதிக்கப்பட்டிருந்த பயண மற்றும் வாணிப தடைகள் அமெரிக்கா அவற்றை தளர்த்தியிருந்தது. ஆயினும் கியூபா மீதான இன்னும் பல தடைகள் மாற்றமின்றியே காணப்படுகின்றன.
இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் தோற்கடிக்கப்பட்ட 70வது ஆண்டு நிறைவை நினைவு கூறும் முகமாக ஜப்பானில் பிரதமர் ஷின்ஷோ அபே உரையாற்றும் போது பல லட்சக்கணக்கான அப்பாய் மக்களின் தியாகங்கள் குறித்து தமது அனுதாபங்களை தெரிவித்தார். சீனாவினாலும் தென்கொரியாவினாலும் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட இந்த ஜப்பானிய பிரதமர் உரையில் பிரதமர் அபே தொடர்ந்து குறிப்பிடும் போது இந்த வட்டாரத்தில் ஏற்படுத்தப்பட்ட கொடிய துன்பியல் அனுபவங்கள் பற்றி ஜப்பான் மனம் மறந்து வேண்டும் என்று கூறினார். ஜப்பான் நடத்தியது நாடு பிடிக்கும் ஒரு ஆக்கிரமிப்போர் என்று சொல்வதை மட்டும் பிரதமர் அபே தவிர்த்து வந்தார். இரண்டாம் உலகப் போரோடு எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத இன்றைய ஜப்பானிய இளைய தலைமுறையினரும் எதிர்கால தலைமுறையினரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முன்கூட்டியே தீர்மானித்துவிடக்கூடாது என்றும் ஜப்பானிய பிரதமர் ஷின்ஷோ அபே தெரிவித்தார்.
ஆஸ்திரியாவின் வியன்னா நகருக்கு அருகே அமைந்திருக்கும் பிரதான புலம்பெயர் குடியேறிகள் மையத்தின் நிலைமை மிகுந்த வெட்கத்திற்குரியதாக இருப்பதாக அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. டிராஸ் கிறிஸ்டியன் என்ற இடத்தில் இருக்கும் இந்த நிலையத்தில் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 1500 பேர் வெட்ட வழியிலேயே படுத்துறங்குவதாக அம்னிஸ்டி கூறியிருக்கிறது. சுகாதார வசதிகளற்ற இந்த நிலையம் மிக தவறாக ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதாகவும் மிக குறைந்த அளவிலேயே அங்கு மருத்துவ வசதிகள் இருப்பதாகவும் அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. 400 பேரை மட்டுமே கொள்ளக்கூடிய இந்த நிலையத்தில் தற்போது தங்க வைக்கப்பட்டிருப்போரின் எண்ணிக்கை 5000 எட்டுவதாக கிறிஸ்டியன் நகர மேயர் தெரிவிக்கிறார். தங்கியிருப்போரில் போதுமான அளவினர் பிராந்திய நிலையங்களுக்கு மாற்றப்படாத நிலையில் குடியேறிகள் மையத்தின் நிலைமைகளை சீரமைக்க முயல்வதாக ஆஸ்திரிய உள்விவகார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.
இஸ்ரேலில் கடந்த சுமார் 60 நாட்களாக உண்ணாவிரதம் அடுப்பிடித்து வரும் முகமது அலன் என்ற பாலஸ்தீனியர் இப்போது சுயநினைவை இழந்திருக்கிறார். எந்தவிதமான குற்றச்சாட்டும் தாக்கல் செய்யப்படாமல் தான் 9 மாதங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது பற்றி கண்டனம் தெரிவிக்கும் முகமாக முகமது அலன் உணவு உட்கொள்ள மறுத்து வந்தார். இஸ்லாமிய ஜிஹாட் என்ற வன்மவாத இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டவராக கருதப்படும் அலன் இப்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு செயற்கை சுவாச யந்திரம் ஒன்றின் மூலம் இப்போது சுவாசித்து வருகிறார். அவருடைய உயிரை காப்பாற்ற அவசர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பலஸ்தீன மனித உரிமை ஊழியர்கள் கூறியிருக்கிறார்கள். முகமது அலினின் உடல்நிலை மோசமடைந்து வருகிறது என்ற காரணத்திற்காக அவரை விடுதலை செய்துவிட முடியாது என்று இஸ்ரேலின் சிறைச்சாலை நிர்வாகிகள் மறுத்து வருகிறார்கள்.
புதிய கடன் திட்டத்திற்கு கிரேக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்திருப்பதை அடுத்து ஈரோ வலிய நாடுகளின் நிதியமைச்சர்கள் கிரேக்க நாட்டிற்கான மூன்றாவது கடன் அளிப்பு திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். கிரேக்கம் அளித்திருக்கும் சீரமைப்பு உறுதிமொழிகளை அது கடைபிடித்து செயற்படுவதை கூடியிருக்கும் அமைச்சர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என ஈரோ நாணய குழுமத்தின் தலைவர் ஜெரோன் தெரிவித்துள்ளார்.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தொடரும் இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்றைய தினம் தனக்கு அனுப்பியிருந்த கடிதத்தில் கூறியிருக்கும் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார். இது குறித்த தகவல்களை தருகிறார் பிபிசியின் கொழும்பு செய்தியாளர் உதயகுமார்.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நேற்றைய தினம் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நேற்று மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிளவுபடுத்தும் செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதேபோன்று இனவாதத்தை தூண்டும் கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்து கொள்ளுமாறும் அவர் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷவிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதற்கு பதில் கடிதம் ஒன்றை ஜனாதிபதி சிறிசேனவுக்கு அனுப்பி வைத்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன சுமத்தும் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த சில தினங்களில் தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை ஜனாதிபதி சிறிசேனவிடம் பெற்றுக் கொடுத்ததாக தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் வேண்டுகோளுக்கு அமையவே தான் இதனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். மக்களின் தீர்ப்புக்கு தான் மதிப்பளித்து செயற்பட்டதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலின் போது மக்கள் வழங்கும் தீர்ப்புக்கு மதிப்பளித்து செயற்படுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு நேற்றைய தினம் அனுப்பி வைத்த கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள விவரங்களை மீண்டும் ஒளிபரப்புவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணையாளர் அரச ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளார். அதனை மீண்டும் பிரச்சாரம் செய்வதன் மூலம் தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அநீதி ஏற்படுகின்ற காரணத்தினால் தான் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய ஊடகத்துறை அமைச்சுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி பெற்றால் பிரதமராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நியமிக்கப்பட வேண்டுமென்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நிமல் சிறிபாலடி சில்வா, சமல் ராஜபக்ஷ, அத்தாவுத செனைவிரத்ன உட்பட கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் சிலர் கடிதம் ஒன்றின் மூலம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதி தலைவர் ஜான் செனைவிரத்ன தெரிவித்துள்ளார்.
මේ රටේ ජනාධිපතිවරයා දරලා ඒ වගේම අධ්‍යක්ෂින් බහුල නායකයේ ඊළඟ අගමැති වෙයි.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எதிர்கால பிரதமராக நியமிக்கப்பட வேண்டுமென்று மக்கள் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். அதேபோன்று கட்சியின் பெரும்பாலானோர் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக நியமிக்கப்பட வேண்டுமென்று தெரிவித்து வருகின்றனர். எனவே மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மதிப்பளித்து எதிர்கால பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷ நியமிக்கப்படுவது அவசியம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதி தலைவர் ஜான் செனைவிரத்ன மேலும் தெரிவித்துள்ளார்.
செய்தியை அளித்தவர் உதயகுமார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் செயலாளர் சுஷில் பிரேமஜெயந்தவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் ஆர பிரியதர்சன யாப்பாவும் அவர்களது பதவியில் செயல்பட தடை விதிக்கும் உத்தரவை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது. கொழும்பிலிருந்து மீண்டும் உதயகுமார்.
ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் செயலாளர் சுஷில் பிரேம்ஜயந்த் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் அனுர பிரியதர்சனயாப்பா ஆகியோருக்கு அந்த பதவியில் செயற்படுவதை தடை செய்யும் உத்தரவொன்றை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று பிறப்பித்தது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பதில் செயலாளர் விஸ்வா வர்ணபால மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் செயலாளர் துமிந்த திசாநாயக்க ஆகியோர் தாக்கல் செய்த மனுவொன்றை ஆராய்ந்த பின்னரே நீதிமன்றம் எதிர்வரும் 28 தேதி வரை சம்பந்தப்பட்ட தடையுத்தரவை பிறப்பித்தது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் செயலாளர் சுசில் பிரேம்ஜயந்த் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் அனுர பிரியதர்சன யாப்பா ஆகியோரை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தீர்மானித்துள்ளதாக மனுமூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய பதில் செயலாளராக துமிந்த திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பதில் செயலாளராக விஸ்வா வர்ணபால நியமிக்கப்பட்டுள்ளார். அவர்களின் கடமைகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துவதை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு மனுமூலம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அதனை ஆராய்ந்த நீதிமன்றம் புதிய பதில் செயலாளர்களின் செயற்பாடுகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தக் கூடாதென்று தடையுத்தரவொன்றை முன்னாள் செயலாளர்களான சுசில் பிரேம்ஜயந்த் மற்றும் அனுர பிரியதர்சன யாப்பா ஆகியோருக்கு பிறப்பித்தது. இந்த மனு தொடர்பாக எதிர்வரும் 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு நீதிபதி மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள சுசில் பிரேம்ஜயந்த் மற்றும் அனுர பிரியதர்சன யாப்பா ஆகியோருக்கு உத்தரவிட்டுள்ளது.
செய்தியை வழங்கியவர் உதயகுமார். இலங்கையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
நாட்டின் பல பாகங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் குறித்த கட்சிகளின் ஆதரவாளர்கள் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொண்டுள்ளார்கள். நாடாளுமன்ற தேர்தல் சட்ட விதிகளின்படி இன்று நள்ளிரவு 12 மணிக்கு பின்பு எந்தவொரு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கும் இடமில்லை. இதேவேளை கடந்த 3 நாட்களாக தேர்தல் வன்முறைகள் மற்றும் விதிமுறை மீறல்கள் தொடர்பில் குறிப்பிடத்தக்க முறைப்பாடுகள் பதிவாகவில்லை என்று உள்நாட்டு தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான கஃபே கூறுகின்றது. இருப்பினும் தேர்தல் விதிமுறை மீறல்கள் மற்றும் வன்முறைகள் இடம்பெறக்கூடும் என்று அடையாளம் காணப்பட்டுள்ள மாவட்டங்களில் கூடுதல் கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்த உத்தேசித்திருப்பதாக கூறுகின்றார் கஃபே அமைப்பின் தேசிய அமைப்பாளரான அகமத் மனாஸ் மக்கீன்.
வவுனியா, மன்னார், புத்தளம், ஹம்பாந்தோட்டை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டத்திலும் கெஃபே அமைப்பின் கூடுதலான கண்காணிப்பாளர்களை நாங்கள் நிறுத்த உள்ளோம். இந்த பிரதேசங்களுக்கு தேர்தல் திணைக்களத்தின் மூலமாகவும் போலீஸ் திணைக்களத்தின் மூலமாகவும் தேவைப்படின் மேலதிக போலீஸ் அணியினரையும் நிறுத்துவதன் அனுமதியினை நேற்று தினம் தேர்தல் ஆணையாளர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள்
என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் விதிமுறை மீறல்கள் மற்றும் வன்முறைகள் பற்றிய முறைப்பாடுகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்வதற்காக தேர்தல் செயலகத்தினால் குறுஞ்செய்தி அதாவது SMS முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய கூறுகின்றார்.
பணத்தை விதிவிதானங்களுக்கு என்ன பிரச்சார கடித்து
தேர்தல் செயலகத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள SMS இலக்கத்துக்கு கிடைக்கும் முறைப்பாடுகள் குறித்து உடனுக்குடன் கவனம் செலுத்தப்பட்டு அதனை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இன்று தொடக்கம் தேர்தல் சட்ட விதிகளை மீறி நடப்பவர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களுக்கு போலீஸ் பிணை வழங்கப்பட மாட்டாது, அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள் என்றார் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய.
செய்தியை வழங்கியவர் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். இலங்கை மலையக பகுதியில் நிலவும் ஏற்கனவே இருந்து வரும் வீடு தொடர்பான பிரச்சினைகள், காணி பிரச்சினை ஆகியவற்றோடு இப்போது அவர்களது ஊதியம் தொடர்பான விவகாரமும் பெரிதாக உருவெடுத்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த பொது தேர்தலிலாவது தங்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் மலையக மக்கள். இது தொடர்பாக நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் தயாரித்து வழங்கும் பெட்டகம்.
அப்போ நமக்கு 2 வருஷ காலம் அந்த வீடு வெள்ளத்தில் அடிபட்டு இந்த அந்த வீடு ஆத்தோரத்தில் எல்லாம் வந்து பார்த்தாங்க. இதுவரை காலம் ஒரு வேலை எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க, இன்னும் அந்த உடஞ்ச வீட்டில் தான் இருக்கும்.
இது ஜோசப் வனராஜா என்ற தொழிலாளியின் ஆதங்கம். அவரை சந்தித்த போது தேயிலை செடிகள் மீது படர்ந்திருந்த கொடிகளை பிடுங்கி கொண்டிருந்தார்.
இந்த பொம்பளாங்களை குழந்தை எடுக்க சொன்னால் என்னென்ன எடுக்கும் அவ்வளவும் காடு.
வெள்ளத்தினால் அடிபட்டு சேதமடைந்துள்ள அவருடைய வீட்டை திருத்துவதற்கு அரசியல்வாதிகள் எவரும் உதவி செய்யவில்லையே என்பது இந்த தேர்தல் காலத்தில் அவரை கொதிப்படைய செய்திருக்கின்றது.
என்னைக்கு ஓட்டு மட்டும் எங்க விட்டு வேணும், அந்த உரிமையை மட்டும் கேட்குறாங்க, எங்களுக்கு போடுங்க செஞ்சு தரணும்னு. இதுக்கு மேலாம் கொடுத்து கொடுத்து தானே பார்த்தோம், எதுவுமே செய்யலையே. இப்போ இன்றைக்கி எப்படி செய்வாங்க ஒரு நிச்சயம் இருக்குது. இப்போ அதனால சரியான வெந்து போயிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். ஓட்டை யார் கழிக்கிறது என்ன செய்கிறதுன்னு விவகாரம் தெரியாமல் இருக்கும். இன்னைக்கு உங்கள் நினச்சபடி எங்கள் ஓட்டை கொடுக்க இல்லாது எங்கே முடியுமா? அது கவர்மெண்ட்டில் கொடுக்குற சல்லி கூட தேவையில்லை, எங்கள் சந்தா பணத்துலேருந்து கூட அவங்க சர்வசாரமாக செஞ்சு கொடுக்கலாம் அதை. ஆனால் நாங்கள் அவ்வளோ பேச்சிலையில் இருக்கோம், அந்த இடத்துல அவ்வளோ தண்ணி நல்ல தடுப்பாடு எங்களோட பொருளெல்லாம் போச்சு, எங்களுக்கு சரி கொடுத்தாங்கல்ல இல்லை. உண்மை சொல்லப்பட அந்த கொழுந்து ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு பாருங்க, எங்களுக்கு கொழுந்துதால எங்களுக்கு எல்லா வாழ்வு இது தான், எங்களுக்கு தாய் இது தான். அப்போ அப்படியெல்லாம் ஒரு காரியங்களை செஞ்சு கொடுத்துட்டு அவங்க வந்து வெற்றி பெறதுக்கான காரியங்களை கேட்கணும் எங்ககிட்ட. இன்னைக்கு உங்க நினைச்சபடி எங்க ஓட்ட கொடுக்க இல்லாத எங்க முடியுமா? அது
என்றார் வனராஜா அவர்கள். வீட்டு பிரச்சனை என்பது மலையக மக்கள் மத்தியில் நீண்டகாலமாகவே ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகின்றது. வரிசையாக அமைக்கப்பட்ட லயன்கள் எனப்படும் குடியிருப்புகளில் ஒற்றை அறையில் வசித்து வந்த அந்த மக்கள் இப்போது சொந்தமாக வீடு வேண்டும், காணி வேண்டும் என கோரி வருகின்றார்கள். அவர்களில் சிலருக்கு காணிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன.
பல மாற்றங்கள், பல அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நடந்திருக்குது, அதை நாங்கள் யாருமே மறக்க முடியாது. ஆனால் ஏழை மக்களுக்கு வந்து இதுவரைக்கும் எதுவுமே செய்து கொடுக்கலன்னு சொல்லி தான் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் காணி பிரச்சனை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஏழு பேச்சஸ் காணி எப்பயே கொடுத்துட்டாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கல. தோட்டத்தில் பதிஞ்சு வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த காணி கொடுக்குறாங்களே தவிர மற்றவங்களுக்கு கிடையாது
என்கிறார் அங்கமுத்து ஜெயசேகரன் அவர்கள். தோட்டத் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, அரசு ஊழியர்களாகவும் தனியார் துறை பணியாளர்களாகவும் செயலாற்றுபவர்களுக்கும் வீட்டு பிரச்சனை ஒரு பூதாகரமான பிரச்சனையாக இப்போது உருவெடுத்திருக்கின்றது.
ஒரு 15 வருஷமா நான் சொந்த வீடு இல்லாம தான் இருக்கிறோம். கண்டிப்பாக வீடு வேணும். இங்க 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுக்கு சேவை செய்ய வேண்டியதான் அவங்கள செலக்ட் பண்ணிருக்காங்க மக்கள். இவங்க பாக்குறது என்னன்னு சொன்னா தொழிற்சங்கங்கள் மூலமா, சந்தா மூலமா அவங்க வந்து அந்த தோட்டங்கள்ல உள்ள மக்களை இணைச்சு அந்த மெம்பர்ஸ் மூலமா அவங்க ஆட்சிக்கு வந்தா போதும்ன்றதான் நினைக்கிறாங்களே தவிர சங்கத்துல இல்லாத மக்களோட கதையை பத்தி அவங்க பேசுறதே இல்ல. அது பொதுவா வந்து அட்டன் நகரத்தில் உள்ள 300 ஃபேமிலிக்கு வந்து வாடகை வீட்டுல தான் வாழ்றாங்க. அப்ப 300 குடும்பங்களுக்கு இங்க கண்டிப்பாக வீடு வேணும். அந்த கோரிக்கையை நாங்க வந்து 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட நாங்க இதைத்தான் கேட்டிருக்கிறோம். அவங்க கண்டிப்பா எங்களுக்கு செய்யணும், ஏன்னா நாங்க எங்கள்கிட்ட இருந்து வாக்கு வாங்குறாங்க அவங்க
என தனியார் துறை பணியாளராகிய உதயன் அவர்கள் கூறுகின்றார். இந்த வீட்டு பிரச்சனை குறித்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமாகிய முத்து சிவலிங்கம் அவரிடம் கேட்டேன்.
இது தப்பான விஷயம் அவங்க சொல்றது. ஏன்னா நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தின்படி வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தோட்ட தொழிலாளிக்கு தொழிற்சங்க சட்டத்துல ஒரு வரமுறை இருக்கு. அதில் 2 பேர் வேலை செய்து 2 குழந்தைகள் இருந்தா 14 வயசுக்கு குறைஞ்சு அவங்களுக்கு கட்டாயம் ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் இருக்கிறதுனால அந்த தோட்ட தொழிலாளி வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்குறாங்க. மலையகத்தில் ஒரு தலைமல் நிலம் இருக்கு. என்னன்னா எந்த இடத்த சேர்ந்தவன் நான் யாரு அப்படிங்கறத தீர்மானிக்கிறது சிரமமா இருக்கும். ஆனா நீங்க சொன்னது போல தோட்டத்திலிருந்து போனவங்க படிச்சுட்டு போயிருக்காங்க. அப்படின்னா அவங்க வெளியில போய் வேலை செஞ்சுட்டு இங்கே இடம் இல்லைன்னாக்க அப்போ அவங்க படிச்சது தப்பா? ஆசிரியர் வேலைக்கு போயிட்டாங்க வெளியில, அவங்க அம்மா அப்பாவோட வந்து இருக்கிறது தப்பா? அப்போ ஆசிரியர் ஆனது தப்பா? இதெல்லாம் இலங்கை தொழிலாளர்கள் நல்லா தெரியும். அதனால தான் இந்த 7 பேச்சு காணின்னு இப்போ வற்புறுத்தி சொல்கிறாங்களே, இந்த மாதிரி 7 பேச்சு இல்லை, 10 பேச்சு, 15 பேச்சு, 20 பேச்சு எடுத்து நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். 30,000 வீடுகள் கட்டினது சந்திரசேகரன், 10,000 வீடு கட்டிகிட்டு போனார். அதுக்கு பிறகு கட்டினது தொண்டமானும் ஐயா பெரியவர், ஆரம்ப தொண்டமான் நான், 3 பேரும் அந்தந்த அமைச்சில் இருக்க போது கட்டின வீடுகள்
என்றார் முத்து சிவலிங்கம் அவர்கள். வீட்டு பிரச்சனையைப் போலவே சம்பள பிரச்சனையும் நீண்டகால பிரச்சனையாக இழுவறைப்பட்டு கொண்டிருக்கின்றது.
சம்பள அதிகரிப்புன்னு சொல்லி சும்மா பேர்ல சொல்லிடுறாங்களே தவிர உழைப்புக்கேத்த ஊதியம் இதுவரைக்கும் கிடைக்கல. அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏதோ மக்கள் வந்து எதையோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அந்த மாற்றம் வந்து அனைத்து பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாற்றமா இருக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன்
என்றார் ஜெயசேகரன் அவர்கள். இந்த எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருக்க கருப்பையா சிவஞானம் அவர்கள் இம்முறை தங்களுக்கு இந்த சம்பள பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டு விடும் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றார்.
இந்த எலெக்ஷனை வந்து எங்களுக்கு வந்து எங்களோட தமிழ் உறுப்பினர்களை வெற்றி பெற செய்ய வேணுங்கிறது முக்கியமா இருக்கிறோம். நாங்கள் அதில் எங்களுடைய சம்பள பிரச்சனையை வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்கிற நம்பிக்கையோட இருக்கிறோம் நாங்கள். இப்போ எங்களுக்கு வந்து 620 ரூபா தான் சம்பளம் கிடைக்குது. அதை எங்களோட தொழிற்சங்கங்கள் 1,000 ரூபாயா அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி பெற்றுத்தர்றதாக எங்கள் தொழிற்சங்கம் எங்களுக்கு உறுதி செய்து போயிருக்கோம், அதை பெற்றுக் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கும்
என்றார் சிவஞானம் அவர்கள். இந்த சம்பள பிரச்சனை குறித்து நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என முத்து சிவலிங்கம் அவரிடம் மீண்டும் கேட்டேன்.
அவங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சேர்த்துருக்காங்க, அது விஷயமா பேசுகிறோம். எனக்கு நம்மள நம்பிக்கை இருக்க 1,000 ரூபா சம்பளம் வாங்குவோம்னு. இப்போ இலங்கையில் வந்து 450,000 சிறு தேயிலை தோட்ட தொழிலாளி இருக்காங்க, அதாவது கிராம மக்கள் இருக்காங்க, அவங்களே தான் கொழுந்தெடுத்துக்கிறாங்க, அவங்களே பராமரிக்கிறாங்க, அவங்களே விற்றுக்கிறாங்க. இங்கே வந்து அது அவங்க சொந்த காணி, கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம் காணி, அது மாதிரி எங்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுத்துட்டா நாங்கள் பார்த்துக்கிறோம் அதை
என்றார் முத்து சிவலிங்கம் அவர்கள். இதற்கிடையில் தேர்தல் காலத்திற்கே உரிய பொதுவான எதிர்பார்ப்புகளையும் பலர் எம்மிடம் வெளியிட்டார்கள்.
எங்களுக்கு சுதந்திரமாக மனுஷன் நிம்மதியாக வாழ்றது தான் வேணும். எங்களுக்கு நியமான ஒரு அரசியல் உண்டாக இருக்கணும். இது அதுக்கான தான் நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ இருக்கிற சுதந்திரம் அது மட்டும் கடைசி மட்டும் அப்படியே இருக்கும், அதுதான் மக்கள் முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க. நல்ல அரசாங்கம் ஒன்று உருவாகணும், எல்லா இன மக்களும் ஒற்றுமையாக நிம்மதியாக வாழ்றது தான் இந்த இதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
நல்ல நிலைமை, நல்ல சூழ்நிலை வாரமாக்கி என்ன சொன்னால் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு மாதிரி தான் பார்க்கலாம். செலவு முந்தைய மாதிரி இப்போ செலவு கூட தானே, அதனால் அவங்க வந்து செலவினும் குறையிற மாதிரி இன்னொரு மாற்றம் உண்டு இதாகிறதுக்கு. இப்போ நடக்கிற ஆட்சி அவங்க வந்தேன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்குன்ற அபிப்பிராயம்.
ஓட்டு பண்ணுவேன் ஐயா, அதை பற்றி நான் எங்களுக்கு கதைக்கிற அளவில் எதுவுமே இல்லை. இங்கே களவாணியை பிடிக்கவே காலம் சரியா இருக்கு, எது நடந்துச்சு ஒன்னும் நடக்கல
என்றார் சித்த மருத்துவராகிய மூர்த்தி மோகனா அவர்கள். தனியார் துறையைச் சேர்ந்த தங்களை அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் ஏறிட்டு கூட பார்ப்பதில்லை என்பது அவருடைய கவலையாகும். அரசியல்வாதிகள் எதையும் செய்கின்றார்கள் இல்லையே என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். தேர்தல் காலத்தில் மட்டுமே தங்களிடம் அவர்கள் வருவதாக குறை கூறுகின்றார்களே, நீங்கள் இது குறித்து என்ன சொல்கின்றீர்கள் என்று முன்னாள் பிரதி அமைச்சராகிய ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்டேன்.
பொதுவாக மலையக மக்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் இப்போ ஒரு குறை இருக்கின்றது. தேர்தலின் பொழுது வருகின்றார்கள், அதுக்கு பிறகு எங்களை கவனிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு மனக்குறை எல்லாருக்கும் இருக்கின்றது. ஆனால் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் அப்படி செய்ததுக்கு நான் கணிந்த 12 வருஷமாக மாகாண கல்வி அமைச்சராக இருந்திருக்கின்றேன். நான் ஒவ்வொரு தேர்தலிலும் பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று வெற்றி எடுத்திருக்கின்றேன். நான் தேர்தலுக்கு பிறகும் மக்கள் இலகுவாக அணுகக்கூடிய ஒரு நபர் என்ற ரீதியிலே நான் எல்லோருடையும் சகஜமாக பேசுவதும் மக்களுடையும் உறவை வைத்து கொண்டிருக்க காரணத்தினால் ஒவ்வொரு தேர்தலிலும் நான் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வந்திருக்கின்றேன். இந்த நிலையிலும் கூட எனக்கு வெகுவாக சிங்கள முஸ்லீம் மக்கள் என்னை ஆதரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன். கடந்த காலங்களிலே நான் சிங்கள முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் நிறைய வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே எதிர்காலத்திலும் அந்த வகையிலே நான் அணுகி நிறைய வேலை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்த முடியும்
என்றார் ராதாகிருஷ்ணன் அவர்கள். வெவ்வேறு தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்க செயற்பாட்டை அடிப்படையாக கொண்ட அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலில் தனி கூட்டாகவும் சில தேசிய கட்சிகளுடன் கூட்டு சேர்ந்தும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றன. மலையகத்தின் முக்கிய கட்சியாகிய இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முக்கிய தலைவர்களான ஆறுமுகம் தொண்டமான், முத்து சிவலிங்கம் போன்றோர் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியுடன் இணைந்து வெற்றிலை சின்னத்தில் போட்டியிடுகின்றார்கள். அதே நேரம் அந்த கட்சி தனது சேவல் சின்னத்தில் தனித்தும் சில இடங்களில் போட்டியிடுகின்றது. இத்தகைய பின்னணியில் சாதாரண மக்களின் மனநிலையை பூச்சி சந்திரலட்சுமி அவர்கள் எம்மிடம் பிரதிபலித்தார். கொழுந்து பறித்து கொண்டே அவர் தனது கருத்தை வெளியிட்டார்.
நம்ம கஷ்டத்தை பார்த்து நமக்காக கைக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடலாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு தாங்க மலையில் வேலை செய்கிறோம். இப்போ நம்ம பிள்ளைகளும் மலையில் வேலை செய்ய நம்ம விரும்ப மாட்டோம் தானே. அப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை வச்சு தான் நாங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறவங்களும் கட்டாயம் வாக்களிப்போங்க
என்றார் சந்திரலட்சுமி அவர்கள்.
இலங்கை மலையக மக்கள் தொடர்பான பெட்டகத்தை அளித்தவர் மாணிக்க வாசகம். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெற்றது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி பிற செய்திகளை பார்க்கலாம். சென்னை பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் துறையின் தலைவராக இருந்த பேராசிரியர் ராமு மணிவண்ணன் அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக பேராசிரியர் ராமு மணிவண்ணனிடம் பேசினேன்.
2001 சட்டப்பேரவை தேர்தலின் போது 4 தொகுதிகளில் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை உச்சநீதிமன்றத்தில் அடுத்த மாதம் 8 தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2001 நடந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது புவனகிரி, கிருஷ்ணகிரி, ஆண்டிப்பட்டி, புதுக்கோட்டை ஆகிய 4 தொகுதிகளில் ஜெயலலிதா வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணாக ஒரே நேரத்தில் 4 தொகுதிகளில் மனு தாக்கல் செய்ததை எதிர்த்து தொடுக்கப்பட்ட இந்த வழக்குதான் தற்போது 14 பிறகு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஜெயலலிதா 4 தொகுதிகளில் வேட்பு மனு தாக்கல் செய்தது தொடர்பான புகார் மீது தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் திமுக சார்பில் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குப்புசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அதன் அடிப்படையில் ஜெயலலிதா மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் கடந்த 2007 ஜூன் மாதம் உத்தரவிட்டது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா மேல்முறையீடு செய்தார். அப்போது ஜெயலலிதாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. 2012 மனுதாரரான குப்புசாமி இறந்ததை அடுத்து அந்த வழக்கில் குப்புசாமிக்கு பதிலாக தன்னை மனுதாரராக ஏற்றுக்கொள்ளுமாறு திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த AKS விஜயன் நீதிமன்றத்தை கோரினார். ஆனால் அந்த மனுவை அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. அதன் காரணமாக அந்த மனுவை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என AKS விஜயன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இன்று AKS விஜயன் தரப்பில் வழக்கறிஞர் அந்தி அர்ஜுனா ஆஜராகி வாதாடிய போது இந்த குறிப்பிட்ட வழக்கை விரைவாக முடிக்க கோரி வலியுறுத்தினார்.
பேராசிரியர் ராமு மணிவண்ணனின் பேட்டிக்கு பதிலாக 2001 சட்டப்பேரவை தேர்தலின் போது 4 தொகுதிகளில் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை தொடர்பான செய்தி தொகுப்பு ஒளிபரப்பாகிவிட்டது. நேயர்கள் மன்னிக்க வேண்டும். இப்போது பேராசிரியர் ராமு மணிவண்ணனின் பேட்டி.
கடந்த சில மாதங்களாக தமிழகத்தில் பரவலாக மதுவிலக்குக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்து வருகிறது உண்மை. இந்த சூழலில் சசிபெருமான் அவர்களின் மரணத்திற்கு முன்பும் மரணத்திற்கு பின்பும் 2 நிலைகளில் மாணவர் போராட்டமும் அமைதி அறவழியில் போராட்டம் நடந்த பொழுது அந்த போராட்டத்தின் இடையில் எனக்கு எதிராக 27 குற்றச்சாட்டுகளை சென்னை பல்கலைக்கழகம் சிண்டிகேட்டில் முனைவர் அவர்கள் வைத்து அதன் மூடலாக என்னை கண்டு ஏதேனும் ஒரு விதத்தில் என்னை என்னுடைய வேலைகளை முடக்க வேண்டும், என்னை ஒரு அடக்குமுறைக்குள் உட்படுத்த வேண்டும் என்ற முயற்சிகளை செய்தார். இந்த சூழலில் மதுவிலக்கு போராட்டத்தில் அமர்ந்திருந்த மாணவர்களுக்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு அவர்களுடைய ஒரு குறிப்புகளையும் மற்றும் பெற்றோர் விளாசங்களையும் துறைத்தலைவர்கள் அளிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு ஐயப்பம் விடா கடிதம் அனுப்பப்பட்டது. அதை நான் மறுப்பு கூறியதோடு மட்டுமல்லாமல் பல துறைகளில் மாணவர்களுக்கு எதிராக நடந்த ஒரு அந்த ஒரு அடக்குமுறைக்கு ஒரு எதிர்ப்பு குரலாகவும் நின்றதால் அடுத்த நாளே நான் பதவியிறக்கம் செய்யப்பட்டேன் என்பதைத்தான் என்னுடைய ஒரு கணிப்பிலிருந்து உணர்கின்றேன்.
உங்களுடைய பதவி இறக்கம் தொடர்பாக ஏதேனும் அதிகாரப்பூர்வமான நோட்டீஸ் உங்களுக்கு அளிக்கப்பட்டதா? அதில் என்ன குறிப்பிட்டிருந்தார்கள்?
ஒன்று, நீங்கள் பதவியை வந்து உங்களுடைய ஒரு எங்கள் துறையில் முன்பு இருந்த ஒரு மூத்த பேராசிரியருக்கு அளிக்க வேண்டும் என்றால், ஆனால் அவருக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் சார்ஜ் தனியாக அவர் ராஜீவ்காந்தி கான்டெம்பரரி ஸ்டடிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த சமகால கல்வித்துறைக்கு அவர் முழு பொறுப்பில் இருக்கின்றார். சென்னை பல்கலைக்கழகத்தில் மொத்த பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்து கொண்டு பொறுப்பு என்ற நிலையிலிருந்து நான் ஒருவன் மட்டும்தான், மற்ற அனைவருக்கும் முழு அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த பொறுப்பு என்பதே ஒரு அநீதியாகும், இரட்டை அநீதி சென்னை பல்கலைக்கழகம் எனக்கு எதிராக இழைத்துவிட்டது. அவ்வாறு அனுப்பப்படுவதற்கு அவர்கள் கூறும் காரணம் என்னவென்றால் எந்தவித விளக்கமும் கிடையாது, அவர் மூத்த பேராசிரியர் திரும்ப அழைக்கிறோம், அவர் இந்த துறைக்கான ஒரு வேலையோ ஒரு வகுப்புகள் எடுத்ததோ 4 ஆண்டுகள் கிடையவே கிடையாது. அவர்கள் அனைவரும் இந்த மதுவிலக்குக்கான போராட்டம் ஒரு ஆழமான நிலையில் மிக உச்ச நிலையில் எட்டும் பிறையில் மாணவர்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு குரலாக நான் நின்றதால் தான் இத்தகைய மேலும் சென்னை பல்கலைக்கழகத்தில் நீண்ட காலமாக நடந்து வருகின்ற ஒரு ஊழல் மற்றும் அடக்குமுறைக்கும் மற்றும் அடிப்படையான மாணவர்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை வசதிகள் அவர்களுடைய உரிமைகள் நிராகரிக்கப்படுவதாலும் அதற்கு ஒரு குரலாகவும் நான் நிற்பதால் தான் இந்த நிலை என்று நான் உணர்கின்றேன்.
நீங்கள் ஒரு துறையின் தலைவராக இருக்கும்போது மாணவர்களை பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடுத்தியதாகவும் அந்த போராட்டங்களுக்கு துணை நின்றதாகவும் குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது சுமத்தப்படுகின்றன. ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இம்மாதிரியான போராட்டங்களில் மாணவர்களை ஈடுபடுத்துவதற்கு நீங்கள் துணை நின்றீர்கள் என்பது அவர்கள் உங்கள் மீது வைக்கும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன?
நான் ஒரே ஒரு கேள்வி, இதற்கான பதிலாக சொல்லப்படுவதால் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை, அதற்கான தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றது, ஒரு பன்னாட்டு விசாரணையும் தமிழக அரசு கோரியிருக்கின்றது, அதைத்தான் மாணவர்கள் அமைதியாக நின்று கோருகின்றார்கள். அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது எந்த விதியில் அநீதியாகும், எந்த விதியில் குற்றமாகும் எந்த வகையில், முதலாவதாக. இரண்டாவதாக, குடித்தண்ணீர் கூட இல்லாமல் பரீட்சைக்கு வந்து எழுதுகின்ற மாணவர்களுக்காக அந்த குடித்தண்ணீர் வேண்டும் என்று உயர்நீதி இவர்களிடம் கேட்டு மன்றாடி விட்டு இயலாத நிலையில் உயர்நீதிமன்றத்திலிருந்து மனு அளிப்பதில் எந்த விதியில் அநீதியாகும். அடுத்ததாக, மதுவிலக்கு போராட்டத்தில் ஈடுபடுகின்ற விலக்கு, அதுவும் அகிம்சமையில் அறவழியில் போராடுகின்ற மாணவர்களுக்கு அடக்குமுறை அவர்களுக்கு எதிராக வீசப்படும் பொழுது நான் அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் அடக்குமுறைக்கு உட்படுத்தக் கூடாது என்பதும் சொல்லுங்கள், இது எவ்வாறு அவர்களை தூண்டுவதாக அமையும்?
பேராசிரியர் ராமு மணிவண்ணன், இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆர் தாண்டவனை தொடர்பு கொள்ள தொலைபேசி மூலம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது அவர் அதற்கு பதிலளிக்கவில்லை. இதற்கு அடுத்தபடியாக ஒரு சர்வதேச செய்தி. 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பான் இழைத்த கொடுமைகளுக்காக அந்நாட்டின் பிரதமர் ஷின்சோ அபே ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். விரிவான தகவல்களை இப்போது கேட்கலாம். அளிக்கிறார் சங்கீதா ராஜன்.
2ஆம் உலகப் போரில் ஜப்பான் நடந்து கொண்ட விதத்திற்காக அந்நாட்டின் பிரதமர் ஷின்சோ அபே ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் சரணடைந்ததன் 70வது ஆண்டை குறிக்கும் நிகழ்வில் பேசிய ஜப்பானிய பிரதமர் ஜப்பானின் முந்தைய அரசாங்கங்கள் மன்னிப்பு கோரியிருந்ததை சுட்டிக்காட்டி பேசினார். ஜப்பானிய பிரதமரின் இந்த பேச்சை சீனாவும் தென்கொரியாவும் உன்னிப்பாக கவனித்தன. இருந்தபோதும் ஜப்பான் ஆக்கிரமிப்பு யுத்தத்தில் ஈடுபட்டது என்று கூறுவதே அபே தவிர்த்துவிட்டார் என அங்கிருக்கும் BBC செய்தியாளர் தெரிவித்தார். 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானின் ஆக்கிரமிப்பில் இருந்த சீனாவும் தென்கொரியாவும் கடுமையான துன்பங்களை அனுபவித்தன. இந்த நிலையில் இன்று பேசிய அபே, யுத்தத்தின் போது அப்பாவி மக்களுக்கு தாங்க முடியாத துயரத்தை ஜப்பான் அளித்ததாக குறிப்பிட்டார்.
அப்பாவி மக்களின் மீது நமது நாடு சொல்ல முடியாத அளவுக்கு சேதத்தையும் துயரத்தையும் நிகழ்த்தியது. வரலாறு மிக கடுமையானது, நடந்ததை திரும்ப பெற முடியாது. யுத்தத்தின் பேரழிவை நாம் ஒருபோதும் மீண்டும் நிகழ்த்தக்கூடாது. சர்வதேச சர்ச்சைகளை முடிவுக்கு கொண்டு வர ஆக்கிரமிப்பையோ யுத்தத்தையோ அல்லது எந்த விதமான அச்சுறுத்தலையோ நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. காலனி ஆதிக்க முறையை நாம் என்றென்றைக்குமாக கைவிடுவோம். உலகம் முழுவதும் இருக்கும் எல்லா மக்களின் சுய நிர்ணய உரிமையையும் நாம் மதிப்போம்.
国際紛争を解決する手段としては
2வது உலகப் போரின் போது ஜப்பானிய வீரர்களுக்காக பாலியல் அடிமைகளாக இருக்கும்படி வற்புறுத்தி ஈடுபடுத்தப்பட்ட பெண்கள் குறித்து அபே நேரடியாக எதுவும் சொல்லவில்லை.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சிகளையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.